الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولما بلغ أشده آتيناه حكما وعلما وكذلك نجزي المحسنين.
صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அல்லாஹுவின் பெயரை கூறிய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபா உஸ்தாதீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஹ்மீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் மலிந்ததுக்கு பின்னால் மேனால ஜின்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமாக என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹினுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அந்த அல்லாஹுடைய வீட்டிலே வந்திருக்கக்கூடிய வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்த அல்லாஹ் ஒரு நாள் அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லோரும் மீள இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு மடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை, தக்குவாவை, வசியத்தை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அறத்தை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய காலம் ஒரு பெருமதியான காலம், ஆகிரு ஜமானுடைய சில அடையாளங்கள் தென்படுகின்ற காலம். எந்த அளவண்டால் சொல்லல்லாக அழகி வசலும் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக குலைகள் நடக்கும் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்லல்லாக அழகி வசன் அவர்கள் சொன்னார்கள், கொள்ளுவனுக்கு தெரியா நான் ஏன் கொள்ளுகிறேன், கொல்லப்பட்டவனுக்கு தெரியா நான் ஏன் கொல்லப்பட்டிருக்கிறேன். இப்படியான ஒரு காலம் வரும் என்றால் அது ஆகிரு ஜமான், இந்த உலகம் முடிய போவது என்பதற்குரிய அடையாளம் என்று சொல்லல்லாக அழைய சொல்லி வைத்தார்கள். இப்படி குலைகள் நிறைந்த காலம், பாவங்களின் பக்கம் மக்கள் தேனை போன்று, இனிப்பு பண்டத்தை போன்று விரண்டோடுகின்ற, அதன் பக்கம் ஓடுகின்ற ஒரு காலம், நன்மையின் பக்கம் மக்கள் ஏறிட்டும் பார்க்காத ஒரு காலம். எவ்வளவுதான் உபன்யாசங்கள் செய்யப்பட்டாலும் காதிலே எச்சரிக்கப்பட்டால் அவைகளை கேட்காமல் அதனை உடனே விட்டுவிடுகின்ற ஒரு காலம். எனவே இந்த காலத்தில் ஈமானை பாதுகாப்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். எனவே எமது சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக நவீன காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் தான் வாலிபருடைய விடயத்திலே அதிக கருத்தினை காட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வாலிபர்களை பாதுகாக்கின்ற போது முழு உம்மத்தையும் பாதுகாத்ததை போன்றும், இந்த வாலிபர் தான் எதிர்கால தலைவர்கள், இந்த வாலிபர்கள் தான் எதிர்கால சமூகத்தின் அதாவது நிர்வாகிகள், இந்த வாலிபர்கள் எதிர்காலத்தில் இஸ்லாத்தை வளர்க்கக்கூடியவர்கள். எனவே இந்த வாலிப சமுதாயத்தை பாதுகாக்கின்ற போது, இந்த வாலிப சமுதாயத்தை பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது எங்களுக்கு நிறைய வெற்றிகளை அல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்தால் வழங்குவான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலத்திலே பாருங்கள், நாம் வாழ்ந்த ஒரு காலம், எங்களுக்கு முன்னால் இரண்டு மூன்று பரம்பரைகள் எடுத்து பாருங்கள், இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்திருக்கிறார்கள், அதே பூமிக்கு மேலால் நானும் நீங்களும் வாழ்கின்றோம். உலக விடயங்களிலே முன்னேற்றம் இல்லை, வீட்டிலே ஒரு போன் இல்லை, வீட்டிலே ஒரு டிவி இல்லை, யாருக்கும் கரண்ட் வசதிகள் இல்லை, அப்படியான ஒரு காலம். ஆனால் இந்த உலகத்துடைய வசதிகள் குறைந்தாலும், உலகத்துடைய வசதிகள் இல்லாமல் போனாலும், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்கின்ற அளவுக்கு ஈமான், அல்லாஹ்வுடைய பெற்றுக் கொள்கின்ற அளவுக்கு அந்த வீட்டிலே அமல் இருந்தது, இன்று எல்லாம் இருக்கிறது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நொடிப்பொழுதில் முழு உலகத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம், முழு உலகத்தையும் ஒரு மொபைலே பார்க்கக்கூடிய ஒரு காலம், அப்படியான ஒரு காலத்திலே வாழ்கிறோம். ஆனால் அன்று ஒழுக்கம் இருந்தது, இன்று எல்லாம் இருக்கிறது. இருக்க வேண்டிய ஒன்றை இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம், இருக்க வேண்டிய ஒன்று எங்களை விட்டு மிளந்தவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிருகங்கள் இருக்கிறது, மிருகத்துக்கு ஒரு பாவத்தை செய்வதற்கு, ஒரு அநியாயத்தை செய்வதற்கு, ஒரு அழுக்கான வேலையை செய்வதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் வெக்கம் இல்லாத மனிதர் இருக்கிறானே, அந்த எல்லையை விட்டும் அவன் தாண்டுகிறான், அந்த எல்லையை விட்டும் அவன் தாண்டுகிறான். மிருகத்தை விடவும் மோசமான ஒரு நிலைமைக்கு மனிதன் மாறுகிறான் ஒழுக்கம் இல்லாத போது. நவுது பில்லா, அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒழுக்கம் இல்லை, உங்களுக்கு வெக்கம் இல்லை என்றால் எதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். வெக்க உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால், உங்களுக்கு ஒரு மானமதியா இருக்கும் என்றால், அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை, அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்த வாழ்க்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமாக இருந்தால், நீங்கள் ஒழுக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காலத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருடைய பருவங்களிலும் மிகவும் ஒரு பெருமதியான பருவம் இருக்கும் என்றால் அது வாலிபம்தான். வாலிபத்தை விட ஒரு பெருமதியான பருவம் இந்த உலகத்திலே கிடையாது. அதை முதுகெலும் என்று வர்ணிப்பார்கள், உயிர் நாடி என்று வர்ணிப்பார்கள், சுவர்க்கத்துக்கு எங்களை தயார் பண்ணக்கூடிய வயது என்று சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவு பெருமதியான வயதுதான் வாலிப வயது. இந்த வாலிபம் என்று சொல்லக்கூடியது சாதாரண ஒரு விடயம் அல்ல. சஹாபாக்கள், நபிமார்கள், அதற்கு பிற்பட்ட காலத்திலே வாழ்ந்த நல்லடியார்கள் இந்த வாலிபத்தில் நிறைய விடயங்களை சாதித்திருக்கிறார்கள். 15, 16, 17, 20, 25 நிறையவே சாதித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு முன்மாதிரி யார்? நடிகரா? இல்லை. எங்களுக்கு முன்மாதிரி யார்? உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரரா? இல்லை. எங்களுக்கு முன்மாதிரி நபிமார்கள், அதற்கு அடுத்ததாக சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, அந்த முன்மாதிரிகளிலே மிகவும் பிரதானமான ஒரு முன்மாதிரி தான் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எப்படி எங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்களோ, அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறந்த ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே நாம் பெற வேண்டிய பாடம் என்ற விஷயத்தை நாம் இந்த குத்துபாவிலே பார்ப்பதற்கு முன்னதாக வாலிபத்தின் பெருமதியை கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம். வாலிபம் என்று சொல்லக்கூடிய இந்த பருவம் இருக்கிறது, இது ஒரு பெருமதியான பருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள், வயோதிபம் ஆகிவிட்டால் வாலிபம் உனக்கு வராது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆகரா கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் 7 பேருக்கு நிழல் கொடுப்பான், அதிலே ஒரு கூட்டம் ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் இபாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த வாலிபர்களை கூப்பிட்டு அல்லாஹ் மனிதன் எல்லாம் வேர்வையால் மூழ்கி இருக்கின்ற பாவங்களின் அளவுக்கு கை சேதப்படுகின்ற யானத்தி யானத்தி என்று கை சேதப்படுகின்ற நிலைமையை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விவாதத்துல வணக்கத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்ட வாலிபனை கூப்பிட்டு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அரசு நிலையில கொடுப்பான். இது வாலிபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் எல்லோரும், இந்த இடத்திலே ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் பலதரப்பட்ட வயதுடையவராக இருக்கிறோம். 70 வயதை தாண்டிய வயோதிபர்களும், அதாவது நரை முடித்த முடிகள் அப்படியே பழுத்து போனவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை காணுகின்ற போது எங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை வர வேண்டும். எத்தனை ஜனாசாக்களை தூக்கி இருக்கிறோம், எத்தனை பேரை கபரிலே வைத்து விட்டு வந்திருக்கிறோம். ஒரு நாள் அதற்குள்ளே நான் வைக்கப்படுகின்ற போது நான் ஆயத்தமாக வந்திருக்கிறேனா? அல்லாஹ் கேட்கின்ற கேள்விக்கு என்னால் பதில் கொடுக்க முடியுமா? எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இது பலதரப்பட்ட வயதுடைய நாங்கள் வாழலாம். ஆனால் ஒரு நாள் நாங்கள் மௌத்தானத்துக்கு பின்னால் சுவருக்கம் அனுப்புவதற்காக அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய வயது வாலிப வயதுதான். சுவருக்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான் எங்களை வாலிபர்களாக. வயோதிபம் என்பது சுவருக்கத்திலே கிடையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க எப்போது வாலிபராகவே இருங்கள், வயோதிப்பம் என்பது கிடையாது. 1000 வருடங்கள் சென்றாலும் சுவர்க்கம் சென்ற ஒரு மனிதன் எப்போது வாலிபனாக இருப்பான்? எனவே அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு தெரிவு செய்திருக்கின்ற வயது இந்த வாலிப வயதுதான். எனவே இந்த வாலிபத்திலே அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் 4 கேள்வி கேட்பான். 4 கேள்வி இந்த இடத்துல சொல்வதற்கு நேரம் போதாது. ஒரே ஒரு கேள்வியை சொல்கிறேன். அன் உம்ரிஹி, வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்பான். அதனோடு சேர்த்து அன் சபாபிஹி, வாலிபத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். கண்ணியமான இந்த கேள்வி இரண்டையும் பாருங்கள். இந்த இரண்டு கேள்வியும் ஒரே கேள்விதான். வாழ்நாளுக்குள்ளேதான் வாலிபம் இருக்கிறது. வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்டு விட்டால் ஏன் வாலிபத்தை பற்றி கேட்க வேண்டும்? இந்த வாலிபம் பெருமதியானது. வாலிபத்துக்கென்றே வித்தியாசமான விசாரணை இருக்கிறது. எந்த அளவு எங்களுக்கு நியமத்துக்கள் பெரிதாக இருக்கிறதோ, நியமத்தின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கிறதோ, நியமத்தின் மூலமாக எவ்வளவு வேலைகளை அதிகமாக சாதிக்கிறோமோ, அந்த நியமத்துக்கு கேள்வி கணக்கு கூட கண்ணியமானவர்களே, கேள்வி கணக்கு கூட இருக்குது. உதாரணமாக வயோதிபத்தில் இருக்கிறார், நடக்க முடியாது, பிரயாணம் செய்ய முடியாது, பள்ளியிலே வந்து சொல்ல முடியாது, அவருக்கு அனுமதி இருக்கிறது வீட்டிலே சொல்வதற்கு. ஆனால் வாலிபர் இருக்கிறார்களே, இந்த வாலிபு வயதிலே அல்லாவை சந்தோஷப்படுத்த வேண்டிய இந்த வாலிபர் இருக்கிறார்களே, அல்லாவை சந்தோஷப்படுத்தாமல் வாழ்வாக இருந்தால் அதை விட பெரிய சோதனை வேற ஒன்றும் தேவையில்லை. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கின்ற வயது அந்த வாலிப வயதுதான். எனவே இந்த வாலிபத்தை பெருமதியாக நினைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் வாழ்நாளை பற்றியும் கேட்பான், அந்த வாழ்நாளுக்குள்ளே அமைந்திருக்கின்ற வாலிபத்தை பற்றியும் கேட்பான். எனவே வாழ்நாளைக்கு நாங்கள் பதில் சொல்லிவிட்டால் மாத்திரம் போதாதே, வாலிபராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள், இந்த வாலிபரை பற்றி அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்பான் ஒரு நாள், நாங்கள் பதில் சொல்ல தயாராகிட்டோமா என்று ஒவ்வொரு வாலிபர்கள் உள்ளத்தை தொட்டு சிந்தியுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, எனவே இந்த வாலிபம் பெருமதியானது என்பதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் வணங்கிக் கொண்டோம். அதே போன்று நாம் அதிகமாக விரும்பக்கூடிய வயதும் இந்த வாலிப வயதுதான். யாரும் வயது போறதுக்கு விரும்ப மாட்டார்கள். அந்த அளவு வாலிபம் பெருமதியானது. அதனால் தான் அல்லாஹ் நாங்கள் விரும்பக்கூடிய அந்த வயதிலே எங்களை சுவர்க்கத்தில் வைக்கிறான். எங்களோட தாய்மார்கள் மௌத்தானாலும் அவர்களையும் அல்லாஹ் கன்னிகளாகத்தான் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அவர்களை கன்னிகளாகத்தான் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் கண்ணியமானவர்களே. எனவே இந்த வாலிபர்களுக்கு முன்மாதிரியாக நபி யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறை சொல்வது நோக்கமல்ல, அந்த வரலாறு உள்ள முக்கியமான நுட்பமான விடயங்களை மாத்திரம் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே புரட்டி சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். அல்லாஹு தஆலா அந்த சரித்திரத்தை குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, நஹ்னு நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், அல்லாஹ் சொல்கிறான், அழகிய கதையாக நாங்கள் கதை சொல்லித் தருகிறோம். ஒரு நபியுடைய கதையை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒவ்வொரு வாரிபர்களும் தங்களுடைய காதை கொடுத்து கேட்டுக் கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு அரசனிடத்திலே வேலை செய்கின்றார்கள். அரசன் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஆசை கொண்டு பாவத்துக்கு அழைக்கிறாள். எல்லா கதவுகளும் மூடப்பட்டு பாவத்து அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே அடைபட்டு கிடக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், எல்லா கதவுகளும் மூடப்பட்டு எனக்கு எங்குமே செல்ல முடியாது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முயற்சியை கைவிடவில்லை. கதவு வரைக்கும் ஓடலாம், கதவு வரைக்கும் என்னால் நகரலாம், பல வெட்டுக்களை வைக்கலாம். உண்மையில் அவருக்கு தெரியும், அவர் ஹாலிக், அவர் மக்லூக், அல்லாஹ் ஹாலிக், நான் ஒரு படைப்பினம், அல்லாஹ் ஹாலிக், எதையும் செய்யக்கூடியவன். எனவே சமூகக்காக நான் கதவு வரைக்கும் நான் ஓட வேண்டும். எனவே ஓடினார். அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் கொடுத்தான். கதவிடத்திலே போனதும் கதவு அப்படியே திறப்படுகிறது. கண்ணியமானவர்களே, முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லாமல் ஒன்றுமே கிடைக்காது. அல்லாஹ் தருவான் தருவான் என்று நாங்கள் முயற்சி பண்ணாமல் வீட்டிலே படுத்தால் ஒண்ணுமே வராது. எனவே கண்ணியமானவர்களே, அவர் என்ன செய்தார்கள், ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அது ஒரு பெருமதியான வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா கண்ணியமானவர்களே? அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த பெண்ணிடத்திலே போய் நான் பாவத்திலே மாட்டிக் கொள்வதை விட சிறையிலே போய் அடைபட்டு கிடப்பது எனக்கு மேல் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் மூடின கதவுகளை திறந்து கொடுக்கிறான். அவர் முயற்சி செய்தார். அதுக்கு பின்னால் அரசனிடத்திலே போனதுக்கு பின்னால் அந்த அரசனுடைய மனையை மாட்டிக் கொடுக்கிறார். இவர்தான் என்னை தப்பு கலைத்தார் என்றே விரும்பிய விரும்பாமலோ ஜெயில் போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். சிறைச்சாலைக்குள்ளே அல்லாஹ் கொடுக்கிற உதவியை பாருங்கள். சிறைச்சாலைக்குள்ளேயும் இரண்டு வாலிபர்கள் வெவ்வேறு குற்றங்களுக்காக சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இரண்டு வாலிபர்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இரண்டு வாலிபர்களும் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களையும் சிறைக்கு போட்டதுக்கு பின்னால் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து சிறைவாதிகள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒரு தப்பு செஞ்ச மனிதராக வழங்க இல்லையே, தப்பு செய்துவிட்டு ஜெயிலுக்கு வந்தவர் மாதிரி நீங்க வழங்க இல்லையே, நீங்க நல்லவராக வழங்குகிறீர்களே, அழகிய நல்லொழுக்கம் உள்ளவராக நீங்கள் தென்படுகின்றீர்களே என்று சிறைக்குள்ளே இருந்தவர்கள் அவரை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள். உண்மையிலே அநியாயம் தான் நிலைக்கப்பட்டிருக்கிறது என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனசுக்கு தெரியும். ஆனால் அந்த மனசிலே உள்ள விடயத்தை அவர்களுக்கு சொல்லவில்லை. அவருடைய உள்ளத்திலே வரக்கூடிய விடயத்தை அவர் சொல்கின்றார்கள், நீங்க பாவம் செய்துவிட்டு தப்பு தவறு செய்துவிட்டு இந்த ஜெயிலுக்கு வரவில்லை, நீங்கள் ஒரு நல்லடியாரை போட்டு விளங்குறது என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சில காலங்களுக்கு பின்னால் விடுதலை பெற்று விசாரணை நடைபெறுகிறது. அந்த விசாரணையின் போது கண்ணியமானவர்களே, அந்த விசாரணையின் போது அரசன் வந்து விசாரிக்கிறார். ஒரு விசாரணை அரசன் வந்து அந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார், காலமாக நீங்க எல்லாரும் யூசுப் என்ற அந்த வாலிபடத்தில் போன போது என்ன நடந்தது சொல்லுங்க. அந்த பெண்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், அல்லாஹ் தூய்மையானவன், யூசுப் என்ற அந்த வாலிபுரத்தில் எந்த தப்பான விடயத்தையும் நாங்கள் காண இல்லை. சில வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது. எல்லா பெண்களும் சொல்கின்றார்கள், நீங்கள் தப்பு செய்ய இல்லை, நீங்க நல்லவர், எந்த ஒரு சொத்து காரியமும் எந்த ஒரு சொத்து அருவறுப்பான விஷயம் உங்கள்கிட்ட நாங்க காண இல்லை. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அரசனுடைய மனைவியிடத்திலே அரசன் கேட்கிறான், காலத்திம்ராசுல் அசீதுல் ஆன், அரசனுடைய மனைவியிடத்திலே கேட்ட போது அந்த பெண்ணும் சொல்கிறார், வஇன்னஹு லமினஸ் ஸாதிகீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் என்ற வாலிபர் உண்மையான வாலிபர், அவர் உண்மைதான் சொன்னார் அன்று, ஆரம்பத்திலே அவர் சொன்னது உண்மை, நான் தான் பொய் சொல்லிவிட்டேன் என்று விசாரணைக்கு பின்னால் அந்த மனைவி சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படியே சம்பவம் நீண்டு செல்கிறது. அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அது பெருமதியான ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வாலிபருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய வார்த்தை. அதை கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்
சொல்லுகிறான்,
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஏண்ட நஃப்ஸ் நல்ல நஃப்ஸ்னு நான் சொல்ல இல்ல, ஏண்ட நஃப்ஸ் நல்ல நஃப்ஸ்னு நான் சொல்ல இல்ல,
நிச்சயமாக
அந்த ஆசுமா இருக்கிறதே பாவத்தை கண்டா சாயக்கூடியதுதான். சூழல் மாறுபட்டதாக இருந்தால் இந்த ஆசுமா மாறிவிடும். எனவே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லாமா ரஹிப ரப்பி, ஏண்ட ரப்பு எனக்கு இரக்கம் காட்ட இல்லண்டா, ஏண்ட ரப்பு எனக்கு இரக்கம் காட்டி அந்த பாவத்தை தடுத்து ஜெயிலுக்கு அனுப்ப இல்லண்டா, நான் அந்த பாவத்தில் விழுந்திருப்பேன், நானும் அறிவீர்களை சேர்ந்திருப்பேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் புகழ்கிறார், இன்ன ரப்பி வகூரு ரஹீம், ஏண்ட ரப்பு மன்னிக்க கூடியவன் இரக்கமானவன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். ஒரு நபி சில வருடங்களுக்கு பின்னால் வெளியே வருகிறார், தன்னை மார்பு தட்டி பேசிக் கொள்ளவில்லை, பாவம் செய்யக்கூடிய சூழல் எல்லாம் வந்தது, நான் பாவத்திலிருந்து மீண்டு கொண்டேன், அது என்னுடைய சக்தியால் என்று அவர் சொல்லவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வாலிபர்களும் எல்லா சந்தர்ப்பங்களும் தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. நாங்கள் அல்லாஹுக்கு எங்களை ஒப்படைச்சால்தான் பாவத்திலிருந்து மீறலாம். நாங்கள் நினைத்த மாதிரி எங்கள் ஆத்மாவை கட்டுப்படுவோம் என்றால் பாவத்திலிருந்து எங்களால் மீற முடியாது. அல்லாஹு தஆலாவும் இந்த விடயத்தை குர்ஆனிலே சொல்லுகின்ற போது,
வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மௌ வ இல்மா,
நாங்கள் யூசுப் என்ற அந்த நபிக்கு சிறு பிராயத்திலே வாலிப வயதிலே நாங்கள் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து விட்டோம்.
வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன்,
நல்லொழுக்கமுடையவர்களுக்கு கற்பை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம். அது என்ன கூலி? அந்த வரலாறு திரட்டி பார்த்தா தெரியும், அரசன் மனைவி பல வருடங்களுக்கு பின்னால் உண்மையான முகம் விளங்குது. அந்த பெண்களுடைய உண்மையான பொய் முகம் பல வருடங்களுக்கு பின்னால் விளங்குது. சிறைக்குள் அடைக்கப்படுகிறார்கள் சிறைவாதிகள் எல்லாம் சொல்கிறார், நீங்க நல்லவர், அரசன் என்ன செய்கிறான் தெரியுமா, அதுக்கு பின்னால் பெரியோர் பொறுப்பை கொடுக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார், சொல்லுகின்றார்கள்,
காலஜாலி அலா கஸாயினில் அரல்,
எனக்கு தேசிய களஞ்சியத்திலே ஒரு பரிச்சயம் இருக்கிறது, அதில் எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது,
இன்னி ஹபீஉன் அலீம்,
அந்த விடயம் எனக்கு தெரியும், அதை பாதுகாக்க முடியும், எனவே அந்த பொறுப்பை எனக்கு தாங்க நான் செய்கிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு விருப்பமான ஒரு பொறுப்பை அந்த அரசனிடம் வாங்கி எடுத்தார். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு சம்பவம், இன்னும் ஒரு விடயத்தை இந்த சம்பவத்தில் நான் வழங்கிக் கொள்ள வேண்டும். சில வருடங்களுக்கு பின்னால் நீதி கிடைத்திருக்கிறது, ஹைகோர்ட் போகவில்லை, அந்த அரசனுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கவில்லை, அதே அரசனுக்கு கீழால், அதே கொடி அரசனுக்கு கீழால், எனக்கு ஒரு வேலை வேண்டும், நான் அவருக்கு நல்லவர் என்று மௌத்து வரைக்கு நிரூபிக்க வேண்டும் என்று அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வரலாறு நூலாக எங்களுக்கு அழகான பாடத்தை கற்றுத்தருகின்றார்கள். எனவே அன்பான வாலிபர்களே, இந்த பாடம் எங்க எல்லோருடைய உள்ளத்திலும் தொட வேண்டும். ஒருமணி சம்பவம் கேட்டுவிட்டு போகாமல் இந்த சம்பவங்கள் எதை சொல்லித் தருகிறது? நபிமாருடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரி நாங்கள் சொல்கிறோம் என்றால் இந்த முன்மாதிரியை நாங்கள் பெற்றிருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரை யோசிக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, முன்மாதிரியான வாலிபர்களிலே இருக்க வேண்டிய சில தன்மைகளும் இருக்கிறது. அந்த தன்மைகள் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது, வாலிபர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா? அந்த வாலிபர்கள் எப்போதும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நண்பர் ஒரு பாவத்தை செய்ய சொல்கிறானா, உண்மையிலே நண்பன் ஒரு தப்பு கலைக்கிறான், அந்த இடத்திலே நண்பன் பெரியதல்ல, அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு பெரியவர்கள், அதை மீறி நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் என்ற நிலைக்கு வர வேண்டும். சில மனிதர்கள் திருமண வீட்டிற்கு போனால் சில மாற்று மத சகோதரர் சந்தித்தால் செய்ய வழி இல்லை, இதை செய்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அவர் எப்படியாவது நினைத்து விடுவார். கண்ணியமான இதெல்லாம் உலகம், இதெல்லாம் அற்ப உலகம், இந்த இன்பம் ஒரு நாள் முடிந்துவிடும். ஆகராவுடைய இன்பம் முடியாது, ஆகராவுடைய சந்தோஷம் அதற்கு முடிவில்லை. ஆகராவுடைய வாலிபம் அது முடியாத வாலிபம். ஆகராவுடைய நோயில்லை, ஆரோக்கியம். கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய இலட்சியம் மறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எங்களுடைய இலட்சியம் ஆகராவாகத்தான் இருக்க வேண்டும். எனவே முதலாவது, நாங்கள் எப்போதும் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இரண்டாவது, அந்த வாலிபர்கள் ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹுடைய உரிமைகள், ஹுகூக்குல் இபாத், அடியாருடைய உரிமைகள், இந்த இரண்டையும் பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல எந்த குறையும் செய்யக்கூடாது, அடியாரு செய்யக்கூடிய கடமைகளை எந்த குறையும் செய்யக்கூடாது. பெற்றாரா இருக்கலாம், அடுத்த வீட்டாரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், உடன் பிறப்புகளா இருக்கலாம், பந்தங்களா இருக்கலாம், இவர்கள் செய்யக்கூடிய எந்த குறையுமே செய்யக்கூடாது. அடுத்து இந்த வாலிபடுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடிமைத்தனத்தை அல்லாஹுக்கு முன்னால் வெளிப்படுத்த வேண்டும். நான் ஒரு அடிமை, அல்லாஹ் என் எஜமானன், நான் அவர்களுக்கு ஒரு நாள் செல்ல இருக்கிறேன் என்று எல்லா வாலிபர்களும் அந்த ரப்பை சந்தோஷப்படுத்தி கண்ணீர் வடிக்க வேண்டும். அப்போது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி அந்த வாலிபர்கள் கொடுப்பார். அடுத்து அந்த வாலிபர்கள் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் அழகிய குணமுள்ளவராக இருக்க வேண்டும், அழகிய முகத்துடன் இருக்க வேண்டும். சிரிப்பு என்பது சதக்கா. நாங்கள் உழைத்த பணம் இல்லாமல் அல்லாஹ் தந்திருக்கின்ற எங்களுடைய உறுப்பா செய்யக்கூடிய சதக்கா சிரிப்பு. இந்த சதக்காவை செய்யுங்க, வாரிகளை கேளும் இந்த சதக்காவை செய்யறதுக்கு. கண்ணியமானவர்களே, அடுத்து வாலிபர்கள் குறிப்பாக இந்த வாரிக பருவத்திலே நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாவும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது ரெண்டும் மிக பயங்கரமான ஒரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டையும் யாரெல்லாம் பாதுகாக்கின்றீர்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தர நான் பொறுப்புண்டு சல்லல்லாஹு பொறுப்படுத்தார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு உறுப்பையும் பேணிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு குடும்பம் கலைகிறதா, ஒரு ஊரில் பிரச்சனையா, தலாக்கிலே போய் முடிகிறதா, எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த இரண்டு உறுப்பு. ஊர்ல ஒற்றுமை இல்லையா, காரணம் இந்த நாவு. பிரச்சனையா, காரணம் இந்த நாவு. கண்ணியமானவர்களே, நாவு கிட்டத்தட்ட 50 கிராம் தான் இருக்கும், ஆனால் 50 கிலோகிராம் எடையுடைய உடம்பை தூக்கி கொண்டு நரகிலே தள்ளக்கூடிய பயங்கரமான உறுப்பு, பயங்கரமான உறுப்பு. எனவே இந்த நாவை பாதுகாருங்க. சஹாபாக்கள் சில சந்தர்ப்பங்களை கள்ள போட்டார்கள், எங்கட குத்திக்கப்படும் பைத்தியமான வேலை, ஆனால் அதுதான் சரியான வேலை. எங்கட நாவு சும்மா இருக்காது, அதுக்கு எலும்பில்லை, நினைத்த புறத்துக்கு சாய்ந்து சாய்ந்து வளைந்து வளைந்து பேசும். எனவே வாலிபர்கள் மிகவும் தேனுதல் காக்க வேண்டிய, மிகவும் பாதுகாக்க வேண்டிய உறுப்பு இந்த நாவாக இருக்கிறது. விளையாடக்கூடிய பருவங்கள் வரும், டிஸ்கோட் மீட்டுகளை கலந்து கொள்வோம், சூசன வார்த்தைகள் சர்வ சாதாரணமாகிவிட்டது. இரண்டு பேர் சண்டை பிடித்தால் சர்வ சாதாரணமாகிவிட்டது. எந்த அளவு அருவறுப்பான வார்த்தை என்றால், அகராதியிலே வேற வார்த்தை இல்லை அருவறுப்பான வார்த்தைக்கு, அந்த அளவு அருவறுப்பான வார்த்தைகளை சில வாலிபர்கள் பாவிக்கின்றார்கள், முஸ்லீம் வாலிபர்களும் கூட. கண்ணியமானவர்களே, எனவே இந்த வார்த்தைகள் பேசுகின்ற விடயத்திலே அலந்து பேசிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்க போயிடுவாரு, அந்த அளவு நன்மை செஞ்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு விடயத்தை சொன்னார்கள், உங்களுடைய சிபாரிசு கபூல் செய்யப்படலாம், ஆனால் இந்த மனிதர் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், தேவையில்லாத ஒரு விடயத்திலே கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். இந்த இரண்டு காரணத்தை கொண்டும் நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு மறுக்கப்படலாம், அதனால் இப்படி சொல்ல வேண்டாம். எனவே நாவு பாரதூரமானது, அதுவே முடிவே இல்லாத ஆசிராவுடைய வாழ்க்கையிலே நரகத்திலே தள்ளக்கூடிய பயங்கரமான உறுப்பு. எனவே இந்த உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்து கண்ணியமானவர்களே, பிறர் குறைகளை தீராதீர்கள். எப்போதும் மற்றவர்களை பார்த்து, மற்றவருடைய குறைகள் எங்களுக்கு ஒரு ஆசான் என்று நினைத்து அந்த குறைகளை பார்த்து எங்களை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது, எப்போது நன்மையின் ஊற்றுக்கண்ணாக இருக்க வேண்டும், தீமையின் சிகரமாக வாலிபர் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அடுத்து வாலிப பருவத்தில் தான் அதிகமாக நட்பு ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த நட்பு ஏற்படுகின்ற போது நட்பு கொள்வதற்கும் இஸ்லாம் சில வரையறைகளை வைத்திருக்கிறது. யாரோடு பழக வேண்டும், யார் உங்களுக்கு நண்பராக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இஸ்லாத்தின் விரோதிகள் யகூதிகள் நசராக்கள் இவர்களை நண்பராக அடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹு
சொல்கிறான்,
இஸ்லாத்தின் விரோதிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது நலவுகள் நடந்தால், உங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்தால் அவர்கள் கவலைப்படுவார்கள், இவர்களுக்குள்ளே நல்ல ஒரு விஷயம் நடந்து விட்டது, இவர்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறார்களே, எவ்வளவுதான் செய்தால் எவ்வளவுதான் பிரச்சனை தெரிஞ்சு கொள்ள மாட்டார்களே என்று சொல்லி அவர்கள் இந்த நலவை பார்த்து கவலைப்படுவார்கள். அதே போல எங்களுக்கு ஏதாவது கெடுதி நடந்து விட்டால், பிரச்சனை ஒன்று வந்து விட்டால், இரண்டு குழுக்களிலே மோதல் வந்து விட்டால், அல்லாஹ் பாதுகாக்க அந்த பகுதிகளை இல்லை, சில பகுதிகளை பிரச்சனை, பல அமைப்புகளுக்கு மத்தியிலே பிரச்சனை, அடிதடி கண்ணியமானவர்களே, இப்படியான நிலைமைகளை அவர்கள் கண்டால் சந்தோஷப்படுவார்கள், எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று அந்த இஸ்லாத்தின் விரோதிகள் சந்தோஷப்படுவார்கள். அதனால் இஸ்லாத்தின் விரோதிகள் யாரையும் நண்பராக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர் சொன்னார்கள், நண்பராக எடுக்க வேண்டுமா, அந்த நண்பரிடத்திலே மூன்று தன்மைகளை பாருங்கள். ஒன்று சொல்லல்லாஹு அலைவசனம் சொன்னார்கள், எவரை கண்டால் அல்லாஹுடைய பயம் வருமோ, அதே போன்று யாருடைய பேச்சை கேட்டால் அவனுடைய இல்மு அறிவு கூடுமோ, யாருடைய இபாதத்தை கண்டால் மறுமையுடைய சிந்தனை வருமோ, இவங்களைத்தான் நண்பனாக இருக்கும், இவங்க தான் உங்களுடைய நண்பர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த நபிக்கும் கட்டளையிடுகிறான் யாரோடு நீ இருக்க வேண்டும், யார் உங்களுடைய நண்பர்கள், அதையும் அல்லாஹ் சொல்லி
காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான்,
நபியே நீங்கள் யாரோடு நண்பராக இருக்க வேண்டும், யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும், நீங்க இருக்க வேண்டும் காலை மாலை அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய நல்ல மக்களோடு தான் நீங்க இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, எனவே நல்லவர்களோடு தான் நபிக்கும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே நாங்களும் நல்லவர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி விட்டு கொத்துபாவை நிறைவு கொண்டு வருகிறேன். இன்றைய வாலிபர்களை வலியுறுப்பதற்கு பல வழிகளிலே சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. அந்த சூழ்ச்சிகளே அன்பான வாலிபர்களே, இரக்கமுள்ள வாலிபர்களே, யாரும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். போதை பொருள் வியாபாரிகள் நாலாபுரத்திலும் சுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபர்களை குறிவைத்து ஆபாச திருடிகள் ஆபாச பத்திரிகள் நாலாபுரத்திலும் விநியோகிக்கப்படுகிறது. இந்த வாலிபர்களை திசை திருப்ப, அது மாத்திரமல்ல சோசியல் மீடியாக்கள் இன்றி வாலிபர்களை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுகளை போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அது மாத்திரமல்ல தீவிரவாத இயக்கங்கள் பணங்களை கொடுத்து வாலிபர்களை சேர்க்கின்றார்கள். இப்படியான அமைப்புகளை யாரும் சேர்ந்து கொள்ளாதீர்கள். எனவே இந்த வாலிபம் என்பது பெருமதியான ஒரு பருவம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களை முன்மாதிரியாக மற்றவர்கள் காக்க வேண்டும். முழு உலகிலும் 700 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, 160 கோடி மக்கள் தான் முஸ்லிம்கள். மீதமுள்ள 540 கோடி மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், அல்லாஹ் ரசூலை தெரியாதவர்கள், கபரை தெரியாதவர்கள், சுவரக்கத்தை தெரியாதவர்கள், நரகத்தை தெரியாதவர்கள். நானும் நீங்களும் அவர்களுக்கு அவன் என்ன செய்திருக்கிறோம், எங்களுடைய பண்பாளையை காத்திருக்கிறோமா, எங்களுடைய நல்ல குணம் வெளிப்பட்டிருக்கிறதா? எனவே கண்ணியமானவர்களே, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பங்கள், நாங்கள் கடை செய்யக்கூடிய ஒரு கடை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மாற்று மத சகோதரர் இருப்பார், அவருக்கு எங்களுடைய பண்பாடை காட்ட வேண்டும். ஏனென்றால் முழு உலகத்திலிருந்து முஸ்லீம்கள் எப்படி பார்க்க போகிறார் தெரியுமா? ஒரு அப்துல்லாக இருக்கட்டும், ஒரு முகமதாக இருக்கட்டும், அவர் ஒரு தவறு செய்கின்ற போது அவருடைய தவறாக அதை பார்க்க மாட்டார்கள், அது முழு உம்மத்துடைய தவறாக பார்க்கின்றார்கள், முஸ்லீம் சமூகத்துடைய தவறாக பார்க்கின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு செக்கை ரிட்டர்ன் பண்ணுகிறோம் என்றால், நாங்கள் ஒருவருக்கு மோசடி செய்கிறோம் என்றால், நாங்கள் ஒருவருக்கு குழி தோண்டுகிறோம் என்றால், அது நாங்கள் தோண்டுகின்ற தனிநபருடைய குழியாக அமையாது, அது முஸ்லீம்கள் எல்லோரையும் சேர்ந்துதான் தாடும். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பல மனிதர்களை பற்றி சொல்கின்ற போது, பல நபிமார்களை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் உம்மத் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். உம்மத் என்பது சமூகம் என்ற பார்வையில் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான். எனவே அந்த சமூகம் என்ற அந்த கோட்டுக்குள்ள இருந்து எங்களால் சமூகத்துக்கு நிறைய சேவைகள் செய்ய முடியும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாலிபர்களாக அந்த வாலிபர்களையும் அதே போல அந்த வாலிபர்களை இந்த உலகத்துக்கு பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களின் ஆட்சி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான நன்மக்களாக அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த காலத்திலே உன்னை நாங்கள் உன்னை விட்டு தூரமாக இருந்தால் எங்களை உன்னை பக்கம் நெருக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் ஆகராவுடைய பரிமாற்றம் இல்லாமல் சரியான மொழியில அந்த களிமாயம் மொழிந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வா ஆஹிர தவானா அனில் ஹம்த்.